திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மற்ற பட்டனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலோ பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீ கரையூரில் பாண்டி கொடுமுடி. நட்டவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம்மச்சிவாயவே. வேளாண் வரைத்தடிந்த வித்தகனை பெற்றவனை கீழால முடியானை கிளர் சனகாதியர்க்கு அருளும் பாலால நிழலானை பறவைபால் தூதுவிட்ட ஆளால சுந்தரந்தன் அடிக்கமலம் பழிச்சுதுமாள். கருமதவ அடியார்கள் தமசகற்றி அருள் சுரந்த கைலை வாழ் கைலை வாழும் ஒரு முதலை ஏவலும் கொண்டு அவிநாசி கயன் நகரில் ஓர் அகத்தோர் பெருமலையும் நீ தயனார் கம்மலையும் செம்மலையே போந்த பாடி பெருமுதலை சாபதனில் சிறுமதலை அழைத்தானை பணிதல் செய்வான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு, நாவலூர் வன்தொண்டர் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து கொண்டு, அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்ற சித்தியார் கருத்திற்கு இசைய அருமையான முறையிலே ஞான நூல்களை பற்றிய சிந்தனைகளையும் அவற்றை ஓத வைப்பதும் அதன் மூலம் சிவத்தை சிந்திக்க வைப்பதும் ஆகிய ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இறைவனை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்புகளை எல்லாம் நேற்று நாம் கொஞ்சம் பதியனுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவர் இரு வகையான கருணைகள் செய்கின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை என்று நாம் பார்த்தோம். அறக்கருணை என்பது நாம் அவரை வழிபட்டு கொண்டே இருக்க போகிறோம், அதற்கு அவர் அருள் செய்து கொண்டே இருப்பார். சரி, மரக்கருணை என்பது தண்டித்து அதன் பின்பு அருள் செய்வது. தண்டிப்பதும் திருத்துவதும் நம் பொருட்டுத்தான், ஆகையால் அதுவும் அருள்தான். அதற்கு மரக்கருணை என்று பெயர் என்று நாம் நேற்று பார்த்தோம். இதற்கு நமது சித்தாந்த நூலான, அதாவது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நூலான நமது சிவஞான சித்தியார் அதிலே மிக அழகாக ஒரு பாடல், மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று மிக அழகாக ஒரு பாடலிலே நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். நரகமா இருந்தாலும் சொர்க்கமா இருந்தாலும் அந்த தண்டனைகள் எல்லாம் மருந்துதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாதிகள் வருது. எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவர் வந்து நோயாளி இடத்துல அன்பும் உறுதியும் கொண்டவராக அந்த நோய்க்கு தகுந்தாற் போல சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். அறுத்து கீறி தீர்த்திடுவன், சிலதை கீறி விடணும், சிலதை அறுத்து எடுக்கணும், ஆப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இது சிலருக்கு இப்படி பண்ணுவாரு. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவாரு, நீங்க நல்ல சர்க்கரையும் பாலும் நல்ல சாப்பிடு, உடம்புக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவார். சிலரை நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். சிலரை நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். உணவை குறைக்கணும், சில பொருட்களை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லி 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 அவங்கவங்க நோயை தீர்க்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்கோ, இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா. சரி, அடுத்து இந்த பிரஷர்னு சொல்றோம் இல்லையா, ரத்த கொதிப்பு, அப்படி இருந்தா உப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். குறைச்சி சேருங்க, இல்லாட்டா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வயிற்றுல புண்பட்டு இருந்தா காரம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலிகள்லாம் ரொம்ப உடம்புல அதிகமா இருந்தா புளிப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி சில இதை சேர்க்கக்கூடாது. இப்ப பால் சிலர் குடிக்கலாம், சிலர் குடிக்க கூடாது. தயிர் சிலருக்கு சேர்க்கலாம், சிலருக்கு சேர்க்க கூடாது. ஆனா இந்த ஒரே மருத்துவர் தான், ஒரே மருத்துவமனை தான், ஆனா ஒவ்வொரு நோயாளிக்கு அவர் ஒவ்வொரு மாதிரி சிகிச்சை செய்கிறார், விவரங்கள் சொல்லுகிறார். ஏன் என்றால் அவருக்கு யார் மேலேயும் விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அந்த நோய்க்கு தகுந்தாற் போல் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கின்றார். அதுபோல இறைவனும் அந்த மருத்துவன் செய்யக்கூடிய இன்ப துன்பம்லாம் எப்படி மருந்தாகுதோ, அது மாதிரி இன்ப துன்பங்களாகிய மருந்தை நமக்கு தந்து அதை அனுபவிக்க வைத்து நம்முடைய இருவினையாகிய நோயை தீர்க்கின்றார். நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இருவினைகளும் செஞ்சு வச்சிருக்கோம். என்னது, நல்வினையும் செஞ்சிருக்கோம், தீவினையும் செஞ்சிருக்கோம். உலக புண்ணியம் அல்லது பசு புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் பிறவிக்கு தான் கொண்டாந்து விடும். அது மாதிரி பாவங்கள் எல்லாமே நம்மளை பிறவிக்கு கொண்டாந்து விட்டுரும். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவர் வந்து வினை இன்பமாகவும் துன்பமாகவும் ஊட்டி 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 கழிச்சாதான் அந்த இரு வினைங்கிற நோய் தீரும். வினை நீங்கினாதான் நமக்கு பிறவி நீங்கும். ஆகையால் அவர் நமக்கு மிகவும் ஒரு தாயினும் சால பறிந்து நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுறாரு அப்படிங்கிறது அந்த மரக்கருணை செய்கின்றார் என்பது. இத இவர் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பல இடத்துல சொல்றாரு. இப்ப ஒண்ணு மருத்துவர் மாதிரி அப்படின்னா நமக்கு சித்தியார்ல பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தையர். தாய் தந்தையர் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், 2, 3, 2 இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். எல்லாம் பாத்திடில் பரிவே ஆகும். இந்த நீர் முறைமை அன்றோ ஈசனார் முனிவும் என்றாம் என்றும். அதாவது உலகத்துல தந்தை தாய் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய புதல்வர்கள் தன்னுடைய சொல்படி கேட்டு நடக்கலைன்னா அவங்கள அச்சமுறுத்துவாங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அச்சமுறுத்துவாங்க. அப்புறம் வளாரினால் அடிக்கிறது, சமயத்துல பந்தமும் விடுவார்னா கொஞ்சம் கட்டி போடுறது, விலங்கு போடுறதுன்னா என்ன கட்டி போடுறது. ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க, அவங்க பெற்ற பிள்ளைகள் தானே, எதற்காக இதை செய்கின்றார்கள் என்றால் இந்த செயல்கள் இதெல்லாம் பார்த்தா துன்பம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் பொருட்டு செய்கின்றார்கள். அது மாதிரிதான் இறைவனும் நமக்கு வந்து செய்யக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக. இது கருணைதான். எப்படி பெற்றோர் செய்வதையெல்லாம் அருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இறைவன் செய்வது அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் சித்தியார் பாடல் தான். தண்டித்தாலும் கருணை அப்படிங்கிறத ஒரு உவமை மூலமா நமக்கு சித்தியார்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப மருத்துவராக எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம், அதோட ஒப்பிட்டு கொடுத்தாங்க. அடுத்து தந்தையோட ஒப்பிட்டு கொடுத்தாரு. அடுத்து இப்ப யார சொல்றாங்கன்னு பாருங்க. இறைவன் நமக்கு அனுகிரகம் நிக்கிரகம்னு ரெண்டு பண்றாரு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுறுத்துறாங்க. இதுவும் சித்தியார் பாடல் தான். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். நல்வினை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறாரு சுவாமி. அதே மாதிரி யாரெல்லாம் தீவினைகள் செய்தார்களோ அவர்களுக்கு நிக்கிரகம் என்று சொல்லக்கூடிய தண்டனை, அதாவது தண்டிக்கிறார் அவங்களையெல்லாம். அது எதுக்கு அவங்களை தண்டிக்கிறாங்க, நல்வழிப்படுத்தணும். அவங்க தப்பு பண்றாங்க, தண்டனை கொடுத்தா. இப்ப இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, சட்டங்கள்லாம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. ஒரு தவறு செய்தால் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா, சிறையில கொஞ்ச நாள் போடுறாங்க, சிலதுக்கு தூக்கு தண்டனையே வந்துருது, எத்தனையோ நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சிறையில் போட்டு வைக்கிறது எதனாலேன்னா அவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப அது போல்தான் இறைவனும் தண்டிப்பது நம்மை எதுக்காகனா கருணைக்காகத்தான். அப்ப எப்படி குற்றங்களை எல்லாம் தண்டித்து தண்டித்து நீக்கிறோமோ, குற்றவாளியா இல்லாம அவங்கள திருத்தி கொண்டு வருகிறோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு அச்சத்தை தண்டனை, இது பாவம் பண்ணனா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி, அப்புறம் அதனால அதுல இருந்து நம்ம நீங்கணும். இவரே மற்றொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமைங்கிறார். நம்ம பாட்டுக்கு இப்ப என்ன செஞ்சா நம்ம என்ன, இந்த பிறவியில நமக்கு ஒண்ணு கரைச்சல் கிடையாது, அடுத்த பிறவியில பாத்துக்கலாம், அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், நம்ம தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதால். ஏன்னா சுவாமி எந்தெந்த இதுக்கு உடனடி தண்டனை கொடுப்பாருன்னு நமக்கு தெரியாது, நாம செய்யற பிழைகளுக்கு. அதனால இந்த பிறவிலேயே செய்யற தப்புக்கும் இந்த பிறவியில தண்டனை கிடைக்கும், இதற்கு முந்திய பல பிறவிகளில் செய்த தவறுகள் ஆகாமியமாக செஞ்சு அதெல்லாம் இப்ப சஞ்சிதமா இருக்கு இல்லையா, அதுவும் இப்ப வந்து அவர் என்ன நமக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாரோ, இந்த பிறவியில பல பிறவிகளை நாம செஞ்ச வினைகளோட பயனை இன்ப துன்பமாக இந்த பிறவியில பிராரத்தமாக அனுபவித்து கழிப்பதற்கு நமக்கு தருவார். அதிலே கூடுதலாக இந்த பிறவியில் செய்வதும் சேர்ந்து விடும் என்பதால் எக்காரணம் கொண்டும் மனம் வாக்கு காயங்களால் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பாடாக கொள்ள வேண்டும். அப்ப அவர் தண்டிச்சு நீக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி குற்றம் செய்யாமல் இனிமேல அறம்தான் செய்திட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த தண்டனையே. அப்ப நம்ம நல்லது பண்ணனா நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வராது அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இனிமேல தவறுகள் செய்ய மாட்டாங்க, நல் அறவழியில அப்படி நன்னெறியிலே அவங்க ஒழுகுவாங்க. அதுக்குத்தான் அவர் சுவாமி வந்து இதை செய்கின்றார். வினையின் பயனை உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய முறையில இறைவன் செய்யக்கூடிய மறைத்தல் என்ற திரோபாவ கிருத்தியம், அதுவும் உடம்பினை நீக்குதல் இல்லையா, அது வந்து சம்ஹார கிருத்தியம். மறைத்தல் வந்து திரோபாவம் சொல்லுவோம், உடம்ப நீக்கிறார் இல்லையா அது சம்ஹாரம்னு சொல்லுவோம். ஆக இதையெல்லாம் எதற்காக செய்கிறார், எந்த செயலும் எந்த காலத்துல சுவாமி செஞ்சாலும் அது கருணைதான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அக்கிரமம் அப்படின்னா நெறி தவறிய சிரமக்கு தெரியும், அக்கிரமம் பண்ணாதேன்னு நம்மளே உலகியல பேச்சு வழக்கிலேயே சொல்றது உண்டு. நெறி தவறிய செயல்கள் கிரமம் அப்படின்னா கிரமமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, முறப்படி செய்யறது. இக்கிரமம்னா இந்த முறப்படி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு, அதாவது ஆகமங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, ஞான நூல்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, வேத ஆகமங்கள் ரெண்டும் இறைவனால் அருளப்பட்டவை, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் வழி நாம நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இந்த முறைங்கிறது. எக்கிரமம் அப்படின்னா எந்த முறையிலும், கிரமம்னா முறைன்னு பார்த்தோம் இல்லையா, எக்கிரமம்னா எந்த முறையிலும். சுவாமி எல்லாம் என்ன மாதிரி நமக்கு கருணை செஞ்சாலும், அதாவது அறக்கருணையாக இருந்தாலும் மறக்கருணையாக இருந்தாலும் அது கருணை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கறத நமது சித்தாந்தம் மிக அழகாக இப்போ மூணு பாடல்கள் சிந்திச்சோம். ஒண்ணு மருத்துவரும் நோயாளியும் போல, அடுத்து பெற்றோரும் புதல்வர்களும் போல, அடுத்து அந்த உலகியல்ல வந்து தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் மன்னன் வந்து, அது போல மன்னனும் மக்களும் போல. ஆக இவற்றை எல்லாம் சொல்லி நமக்கு சித்தாந்தம் பிற்காலத்திலே தெளிவுபடுத்துகிறது. அந்த கருத்துக்களை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலிலே தந்துள்ளார்கள். சரி, எப்படி தந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்துல சொல்லும் போது ஒரு தாய் நின் அருளின் அப்படின்னு சொல்றார். நீ பொறுத்துக்கிட்ட, என்னை தண்டிச்சு என்ன உன்னோட அருளுக்கு பாத்திரமா ஆக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஓயுமாறு உள் நோய் புணர்ப்பானை என்று மற்றொரு பாடலிலும், அல்லலிலே அருள் புரிவானை என்றும் கூறுகின்றார். இது எல்லாமே மரக்கருணையை பத்தி சொல்றதுதான். மற்றொரு பாடல் பாருங்க, மிக அழகாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கலையநல்லூர் என்ற தலத்திலே மிக அழகாக ஒரு பாடல், பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிறந்தோள் பல் கரங்கள் பீடழிய செற்று மதி கலை சிதைய திருவிரலால் தெய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர்வினவில் என்று அந்த பாடல் வருகிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, பெற்றிமை, பெற்றிமைனா தக்கது இல்லையா, தக்கது எதுங்கிறது தெரியாத தக்கனோட வேள்வி, பேரு தக்கன் ஆனா அவனுக்கு எது தக்கது அப்படிங்கறது தெரியல. அதாவது தக்கது தெரியாத தக்கனோட வேள்வியில எல்லா தேவர்களும் போய் கலந்து கொண்டார்கள். அவங்களுடைய தலை, தோள், பல், கை, கண், இப்படி பல உறுப்புகளை நீங்க அது பார்த்திருப்பீங்க. தக்கன் வேள்வியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சந்திரனுக்கு அவருடைய கலைகள் எல்லாம் சிதையும்படி காலால் தேய்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எச்சன் அந்த வேள்வி தலைவன், அவனுக்கு தலை போயிட்டு இந்திரனுக்கு தோள் போயிட்டு பகன்கிற சூரியனுக்கு பல்லும் நேத்திரன்கிற சூரியனுக்கு கண்ணும் போயிடுச்சு, அக்கினிக்கு கை போயிடுச்சு, சூரியனுக்கும் கண்டு அதான் சூரியனுக்கு கண்டு போயிடுச்சு. இப்படி நம்ம பாக்குறோம் பலருக்கு பல உறுப்புகள் சிதை உற்றது அப்படின்னு பார்க்கோம். அப்போ இவர்கள் எல்லாம் தேவர்கள் தானே, இவர்கள் அந்த வேள்வியில் கலந்து கொண்டமைக்காக அது வந்து ஒரு பெரிய தவறு. சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்வியில் அவர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய தவறு. ஆகையால் அவர்களை அவர் ஒறுத்து அந்த தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய வினையை எல்லாம் நீக்கினார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலே சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆதி சைவராக இருப்பதால் அந்த வேள்வியில என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத அங்க நடந்ததை புறம் வச்சு நமக்கு மிக அழகாக அந்த பதிகத்திலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு சொல்லும் போது மற்றொரு அதே பதிகத்துல மற்றொரு பாடல சொல்றாரு, நிற்பனவும் நடப்பனவும் நடப்பனவாம் நின்மலன் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது நிற்கக்கூடிய பொருட்களிலும், அதாவது உயிர்கள்ல நிற்க, இப்ப மரம் செடி கொடிலாம் நிற்கும் ஓரறிவு ஜீவராசிகளும், அதுக்கு அடுத்த ஜீவராசிகளும் ஊர்வன பரப்பன நடப்பன இருக்கு. அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாத்திலையும் இறைவன் வந்து கலந்து இருக்கின்றார், உயிருக்கு உயிராக இருக்கின்றார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு அவர் காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். நேத்தே நம்ம பார்த்தோம் அவர் வந்து அவரை வந்து எல்லோருமே வணங்குவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அத வந்து மற்றும் ஒரு பாடல்ல இதுல சொல்றாரு, வன் கமலத்து அயன் முன்னாள் வழிபாடு செய்ய மகிழ்ந்தருளி இருந்த பரன் என்று சொல்லுகின்றார். தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் முற்காலத்தில், நமக்கு வந்து பிரம்மன் வந்து எங்க வழிபட்டாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மபுரத்தை நம்ம சொல்லுவோம். வழக்கமா சொல்லக்கூடியது பிரம்மபுரம் சீகாழி அப்படிங்கிறத சொல்லுவோம், காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம். ஆனால் அவர் எங்கும் வழிபட்டிருக்கிறார், திருக்கலையநல்லூரிலும் வழிபட்டிருக்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மற்ற மிக அழகாக சொல்லுகின்றார், அந்த அந்த ஊர்ல யாரு இருந்தாங்க, அதாவது கடவுளோட அருள் பெறணும்னா அடியவர்களா இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க அந்த ஊர்ல அப்படிங்கறத ஒரு வர்ணனையில சொல்றாரு. மாலையனும் காண்பறிய மால் எரியாய் நிமிர்ந்தோன் வன்னிமதி சென்னிமிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலை விட உண்ட மணிகண்டன் விடை ஊரும் விமலன் உமையவளோடு மேவிய ஊர் வினவி, இதெல்லாம் வர்ணனை. இப்ப பாருங்க, சோலை மலி குயில் கூவ கோல மயில் ஆள சுரும்போடு வண்டு இசை முரல பசுங்கிழி சொல் துதிக்க, அப்பா ஆறறி உள்ள நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அத நமக்கு கீழ் அறிவுள்ள ஜீவராசிகள் புற செஞ்சிருக்காங்க. என்னது, குயில் கூவுதான் மயில் ஆடுதான் சுரும்பும் வண்டும் மிக அழகாக முரலுதான் கிழி வந்து சொல்லி கிழி பாடும் நமக்கு தெரியும் இல்லையா, கிழி வந்து சொல் சொல்லி துதிக்குது, இவங்க எல்லாரும் இப்படி துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் காணே என்று சொல்ல, காலை மாலை ரெண்டு வேளையும் கண்டிப்பாக இறைவனை நாம் பணிந்து வணங்க வேண்டும். அதான் நம்ம வந்து இப்ப அனுஷ்டானம் பண்ணாலும் கண்டிப்பாக இரண்டு வேளை பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதிதாக கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன செய்தி, ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கணும்னா 21,600 முறை மூச்சு விடணும். அந்த மூச்சுக்கு ஒரு மூச்சுக்கு ஒரு தடவை இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 21,600 ஜபம் பண்ணணும். ஆனா சுவாமி வந்து கருணையாளன், அதனால அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீ அதுல நூத்துல ஒரு பாகம் என் நாமத்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 216 நாமங்களை காலையில் 108 மாலையில் 108 நாம் ஜபம் செய்கின்றோம். அந்த நாமம் வந்து நமக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை. காஞ்சி பெரியவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்கள்ட்ட ஒருத்தங்க வந்தாங்களாம், ரொம்ப நேரமா பரிதவிச்சுட்டே இருந்தாங்களா என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய பெற்றோரை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன், நிறைய செலவாகுது, அவங்க ரொம்ப அவஸ்தப்படுதாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப சுவாமி சொன்னாங்களாம், இந்த மருந்த நம்புறீங்க, ஆனா அருமருந்தா இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமத்தை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருங்கள், உங்களுக்கு பிறவி பிணியவே நீக்கும், நீங்காதுன்னு நினைக்கிற பிறவி பிணியவே நீக்கும் போது நீங்க கூடிய நோய்கள் எல்லாம் தன்னால அந்த மந்திரத்தால நீங்கிரும் சொல்லி அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த மாதிரி நம்ம சொல்லணும், கண்டிப்பாக காலையும் மாலையும், காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லியிருப்பார். அதனால நம்ம வந்து ரெண்டு நேரமும் கண்டிப்பாக வழிபாடு செய்து அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி, அப்படி யாரெல்லாம் இருவேளை கடவுளை வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், நல்ல முதிர்ந்த அன்பினால் இருப்பார்கள் அவர்கள், அன்பர்கள் அடியவர்கள், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அவங்க மனசு கசிஞ்சிருக்கும், அப்படி கசிந்த மனத்தவர்கள் எல்லாம் அந்த தலத்திலே இருக்கின்றார்கள், அவர்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு அந்த தலத்தோட ஒரு சிறப்பை சொல்லும் போது நமக்கு காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கின்றார், அவரை பிரம்மதேவனும் வழிபடுகின்றார், அவரை நாம் கண்டிப்பாக இரண்டு வேளையும் வழிபட வேண்டும் என்று சொல்லி, மற்றும் ஒரு பாடலிலே, நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்தமரர் குறைந்திறப்ப நினைந்த அருளி அவர்காய் வெற்பார்வில் அரவு நான் எரி அம்பால் விரவார் புறமூன்றும் எரிவித்த விகிர்தனூர் வினவில் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறைதன் திறத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கும் நன்கார் கலைபயில் அந்தனர் வாழும் கலையநல்லூர் காணே என்று சொல்லுகின்றார். நிற்பானும் நின்ற கோலத்துல திருமால் இருப்பாரு, தாமரை மேல அமர்ந்த கோலத்துல பிரம்மன் இருப்பார், அவங்க முதலாக தேவர்கள் பலரும் குறையுடையவராக சுவாமிகிட்ட வந்து அந்த குறையெல்லாம் தீர்க்கும்படியாக வந்து நிற்கின்றார்கள், அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் திருவுள்ளத்துல அடைச்சு அவர்கள் பொருட்டாக மலையாகியவில் அவர் எப்படி இந்த முப்புறத்தை இது பண்றாருங்கிறது, பாம்பாகிய நானு தீயாகிய அம்பு இதுல பகைவருடைய முப்புறங்களை எரித்து ஒழிய செய்த, அதான் அவங்க எல்லாம் திரிபுராசுரால் உள்ள துன்பத்தை சொல்லும் போது சுவாமி எப்படி அதை அழித்தார் அப்படிங்கறத சொல்லி, அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தா சொல் வகைகள் பலவற்றையும் பொருள் வகைகள் பலவற்றையும் உடைய வேதங்கள் நான்கு, அடுத்து தோத்திரங்கள் பலவற்றையும் சொல்லி துதிக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கக்கூடிய தலம் இல்லையா, கற்பாரும் கேட்பாரும் கற்றுக்கொண்டு நமக்கு என்ன நிறைய இருக்கு படிப்பதற்கு, அதனால கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்பாரும் கேட்பாருமாய் நின்று எல்லா இடத்திலையும் நமக்கு நன்மை தரக்கூடிய நூல்களை நாம் படிக்க வேண்டும், தீமை தரக்கூடிய நூல்களை நாம் பயிலக்கூடாது. ஆகையால் மிக அழகாக தோத்திரம் என்று சொல்லியாச்சுன்னா நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய திருமுறைகள், அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க வேதத்தையும் சொல்லிட்டாங்க, ஆக அது எல்லாம் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்று மிக அழகாக நமக்கு காட்டி, அப்படிப்பட்ட தலத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்த்தோம். சரி, அதிலேதான் நமக்கு சொல்லும் பொழுது திரு நீடூர் என்று ஒரு தலம், அந்த நீடூர் தலத்திலே என்ன செய்கின்றார் திரு நீடூர், அதிலே சொல்லுகிறார் அல்லலில் அருளே புரிவானை என்று சொல்லுகின்றார். நம்ம துன்பப்பட்டிருக்கும் துன்பம் இருந்தா அல்லல் இல் அருளே புரிவன், அதாவது துன்பமே இல்லாத திருவருளை தருபவர் இறைவன் என்று மிக அழகா. அப்ப இறைவன் ஏன் சோதிக்கிறாரு இல்லையா, இறைவனுக்கு கருணை இல்லையா, இன்னும் ரொம்ப அபத்தமா இறைவனுக்கு கண்ணு இல்லையா என்றெல்லாம், இரக்கம் இல்லையா என்றெல்லாம் சொல்லுவது மிக மிக பெரிய தவறு. அவர் வந்து திருவருள் நமக்கு புரிகிறார் என்றால் அதுல கொஞ்சம் கூட துன்பமே இருக்காது, எல்லாம் நமக்கு நன்மைக்காகத்தான் அவர் செய்கின்றார் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருப்பார். கொல்லும் மூவிலை வேலுடையானை கொடிய காலனையும் குமைத்தானே, இப்ப பாருங்க, நல்லவா நெறி காட்டு விப்பானை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை என்று சொல்லுகின்றார். நமக்கு நல்ல நெறியை காட்டக்கூடியவர் அதான் சரியை கிரியை யோகம், ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட நெறிகள், அதன் மூலம் ஞானத்தை பெற்று அதன் மூலம் முக்தியை அடையலாம் அப்படிங்கிறது சித்தாந்தமும் நமக்கு அப்படியே சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறதுனால அதுவும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக நல்லனவாகிய நெறிகளையே நமக்கு காட்டி நாம் விரும்பக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். அவர் துன்பமில்லாத திருவருளைத்தான் நமக்கு வழங்குகின்றார். அவரை நாம் வணங்காமல் விடுதல் ஆகுமோ என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்பி நம்மை எல்லாம் யோசிக்க செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து எப்படி இருந்தா அவரை பெறலாம் அப்படிங்கிறதையும் ஒரு அழகா இதே பதிகத்துல பதிவு செய்திருக்கிறார். குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே. அவர் தன்னை கொடுக்க தயாரா இருக்காரு. அதை அவரை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப குற்றம் ஒன்றும் அடியார் இளரானால், இல்லையா, அடியவர்கள் குற்றம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தூய்மையான நிலையில இருந்தார்கள் என்றால் அவர்கள் அடைவதற்கு கூடுமாறுங்கிறது அவர்கள் அடைவதற்கு தன்னையே கொடுப்பவர் இல்லையா. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை வருது இல்லையா, அது மாதிரி. அடுத்து கற்ற கல்வியிலும் இனியானை காண பேணும் அவர்க்கு எளியானை என்று சொல்லுகின்றார். கல்வியை விட இனிமையாக இனிமையை செய்யக்கூடியவர். அடுத்து என்ன சொல்றார், ஐம்புலன்களையும் முற்ற துறந்து பற்றின்றி இருப்பவர். சுவாமிக்கு நம்மை போல அந்த பொறிப்புலன்கள் வசப்படுறதும் கிடையாது. அது மாதிரி அவர் பற்றற்றவர், முற்ற துறந்தவர். அப்படி இருக்கக்கூடிய முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை என்று சொல்லி மூவரின் முதலாயவன் தன்னை என்று சொல்லுகின்றார். மும்மூர்த்திகளுக்கு மேலான முதல்வனாக இருப்பவர் என்பதை நமக்கு மிக தெளிவாக அதிலே காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாம் வழிபடாமல் விடலாமா என்று அந்த பாடலிலே கேட்டுள்ளார்.